அனைத்து சமயத்து மெய் பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, உண்மை பொருள் இயேசுவே,
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவம் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கடந்த நாட்களிலே எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பராமரித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாணங்களில் எல்லாம் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த சந்தோஷமான நேரங்களுக்காக ஆண்டவரே, எங்களை நேசிக்க கொடுத்த அன்பு உள்ளங்களுக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த குடும்ப கூடுகைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூர இடங்களிலே இருந்தாலும் குடும்பங்களோடு ஐக்கியப்படக்கூடிய சமயங்களை கர்த்தர் அவ்வப்பொழுது அருளி செய்கிறீரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்றுவரே எங்களுடைய குடும்பங்களிலே நடைபெற்ற சிறப்பு வைபவங்களிலே உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் தமிழ்நாட்டு ஊழியத்திற்கான கட்டிடப் பணிக்காக அன்போடும் தியாகத்தோடும் கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக, கரங்களுக்காக, இல்லங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்கள் உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ ஒவ்வொரு நாளும் நீரே அருள் செய்வீராக. ஆண்டவரே, நீண்ட காலமாக செய்து வந்த பணியை செய்து முடிக்க கடந்த வாரத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் விபத்துகளிலே சிக்கி சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கொடுக்கப்படுகிற சிகிச்சையை ஆசீர்வதித்து சீக்கிரமாய் சுகம் பெற்று வீடு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தங்கள் ஏழ்மையான நிலைமைகளிலேயும் கர்த்தருக்கென்று தியாகத்தோடும் உற்சாகத்தோடும் கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய சன்னியானத்திலே நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும். ஆத்தும பாரத்தோடு இந்தியா இயேசுவை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பல இடங்களிலே இந்த நாட்களிலே காணப்படும் தண்ணீர் பஞ்சத்திற்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே நல்ல மழையை அந்த இடங்களிலேயும் வருஷிக்க பண்ணி ஆண்டவரே நிலங்கள் குளங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வட இந்திய மாநிலங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் யார் யார் தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே தங்கள் குடும்ப பொறுப்புகளை செய்ய விருப்பமற்ற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிக நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய கடமையை உணராத சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே குடும்ப பொறுப்புகளை குறித்த உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தாரும். கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கணவனுக்கு செய்யவும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்கும் கர்த்தர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆத்ம பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சிறந்த சேவை செய்ய நிறவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டு அவர்களுக்கு புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாய் காணப்படட்டும். சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். எந்தெந்த காரியங்களுக்காக நீண்ட காலமாய் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வேத சத்தியங்கள் எங்கள் ஆத்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய சித்தத்தை செய்யவும் ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி தர தூய ஆவியானவரே, நீரே எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியிலே இருக்கிறார் என்றும், எருசலேமிலிருந்து வந்த சில பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அவரிடத்திலே கூடி வந்து அவருடைய சீஷர்களிலே சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதைக் கண்டு குற்றம் பிடித்தார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தோம். யூதர்கள் பலவிதமான சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையை உணராமல் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டார்கள். மார்க்கு 7:5 பாருங்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். இவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், சீஷர்களுக்கு விரோதமாக அவர்கள் சொல்லும் இந்த குற்றச்சாட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிரானதுதான். ஏனென்றால் அவர்கள் அவருடைய சீஷர்களாயிருந்தார்கள். 6-7 பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகள் அல்ல. மாயக்காரர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது நாடக மேடையிலே நடிக்கும் ஒருவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. சமய சடங்குகளின் உள்ளான கருத்தை உணராதவர்களாக வெளிக்காரியங்களை மட்டும் செய்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் உதடுகள் ஒரு காரியத்தை சொன்னது, இருதயம் வேறு காரியத்தை செய்தது. இருதயத்திலிருந்து தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு அவர்களுக்கு சரியான உறவு இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே எண்ணற்றவர்கள் திருச்சபைகளிலேயும் கூட பலவிதமான சடங்காச்சாரங்களை வெளிப்பிரகாரமாக செய்கிறார்கள். இருதயத்திலிருந்து உள்ளான ஈடுபாடு இல்லை. ரோமர் 10:9-10 பார்ப்போம் என்றால், அங்கே கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் திருச்சபைகளிலும் கூட விசுவாச பிரமாணத்தை அர்த்தத்தை உணராமல் சொல்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய ஜபத்தை கருத்தை உணராமல் சொல்கிறவர்கள் உண்டு. உள்ளத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மனிதனும் வெளி சடங்காச்சாரங்களை மட்டும் செய்து கொண்டு தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷனுடைய கற்பனைகள் இடம்பெறும் என்றால் ஆராதனை வெறும் காரியமாகவே காணப்படுகிறது. இப்பொழுது மிக முக்கியமான கருத்தை பார்க்கப் போகிறோம். வசனங்கள் 8-9. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சில தவறான சடங்காச்சாரங்களை பின்பற்றி வந்தார்கள். அதை இப்பொழுது அவர் சுட்டிக்காட்டப் போகிறார். ஒரு பாரம்பரியமானது ஆரம்ப காலத்திலே ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோடு நிறுவப்பட்டதாயிருக்கலாம். ஆனால் அந்த பாரம்பரிய பழக்க வழக்கம் பின்னான காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் அது தீமையானதே. அந்நாட்களில் வாழ்ந்த யூதருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. இந்த காரணத்தினாலேதான் இன்று அநேக திருச்சபைகளிலே மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அறிந்து புரிந்து விசுவாசிப்பதை விட விசுவாச பிரமாணம் என்ற ஒரு காரியத்தை மட்டும் கருத்தை உணராமல் சொல்வதனாலே பயனில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக ஊழியர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்கள் செய்ய சொன்ன சில பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாய் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. வசனங்கள் 10-11 பாருங்கள். எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தவறான பழக்கத்தை சுட்டிக்காட்டுகிறார். மோசே தன்னுடைய நியாயப்பிரமாணத்திலே மிக தெளிவாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறியிருக்கிறார். ஆனால் யூதர்களின் சடங்காச்சாரமானது தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்தும் கனத்திலிருந்தும் தப்பிக்கொள்ளும்படியான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வயதான தேவையோடு இருக்கிற தனது தகப்பனுக்கோ தாய்க்கோ உதவி செய்ய மன விருப்பமற்றவனாய் இருப்பான் என்றால் ஆலயத்திலே போய் ஆசாரியனிடத்திலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தனக்கு பின் தேவாலயத்திற்கு வைத்துக் கொள்ளும்படியாக கூறுவான். இந்த குர்பான் என்பது ஒரு வெகுமதி. இந்த மனிதன் மரித்து போன பின் அவனுடைய வயல் நிலங்கள் எல்லாம் தேவாலயத்து சொத்துக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படும். இவ்வாறு செய்வதனாலே தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்று தவறுதலாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். மார்க் 7:12-13 வசனங்களை பாருங்கள். அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இங்கு அவர் சொல்வதென்ன? உங்களுடைய இந்த சடங்காச்சாரங்கள் கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு எதிரானதாயிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கற்பனை மிக தெளிவாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. இங்கே இரண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்கள் தகப்பனாருக்கு தாயாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அல்லது உங்கள் வாழ்க்கை துணையுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் பெற்றோராயிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோராயிருந்தாலும் சரி, அவர்களை கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மற்றொரு ஆபத்து என்னவென்றால், கர்த்தருடைய பெயரிலே வரும் பற்பல விதமான தனி மனிதர்களின் ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பல ஊழியங்களுக்கு, ஊழிய ஸ்தாபனங்களுக்கு தங்கள் செல்வத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் தங்கள் சொந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிலர் செய்ய தவறிவிடுகிறார்கள். எத்தனை பரிதாபமானது இல்லையா? தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இயேசு இங்கே விபரமாக சொல்கிறார். 14-15 அவசரங்கள். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். இயேசு எது வெளிப்படையானது, எது உள்ளானது என்பதை வெளிப்படுத்துகிறார். எது முக்கியமானது, எது முக்கியமற்றது என்பதை எடுத்துக் கூறுகிறார். சமயம் உங்களை அடிமையாக்கும் காரியமல்ல. நீங்கள் உணவு அருந்துவதோ அதை அருந்தாமல் இருப்பதோ சமயமல்ல. வீட்டிற்குள்ளே சென்றபொழுது சீஷர்கள் இதை குறித்த விளக்கத்தை அவரிடத்திலே கேட்கிறார்கள். 18-20 வசனங்களிலே அதற்கான பதிலை அவர் சொல்கிறார். நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தொடர்ந்து 21-23 வசனம் வரை, எந்தெந்த அசுத்தமான காரியங்கள் மனிதனின் இருதயத்திலிருந்து வருகிறது என்பதை பட்டியலிடுகிறார். கவனியங்கள், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அருமையானவர்களே, இன்று ஒரு செய்தித்தாளை நீங்கள் வாங்கி வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கடந்த 24 மணி நேரங்களிலே மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே வந்த காரியங்கள் அங்கே வெட்ட வெளிச்சமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் போன்ற பலவிதமான பால்வினை பாவங்கள், மட்டுமல்ல கொலைகள், அர்த்தமற்ற கோபங்கள், களவுகள், வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே வேலை செய்யும் இடத்தில் இல்லாமல் சுற்றித் திரிவது களவு செய்வதுதான். அடுத்ததாக பொருளாசைகள், கண்கள் பார்க்கிற காரியங்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வாங்கியிருக்கிற காரியங்களையும் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதும் பொருளாசைதான். துஷ்டத்தனங்கள், இது என்ன? மற்றவர்களை காயப்படுத்தும் எண்ணத்தோடு செய்யப்படுகிற எல்லாமே துஷ்டத்தனம்தான். அடுத்ததாக கபடு என்று வாசிக்கிறோம். கபடு என்பது உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே வித்தியாசமாக நடந்து கொள்வதுதான் கபடு. கபட நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்ததாக காமவிகாரம், இதுவும் பாலுறவு பாவங்களோடு சேர்ந்தது. பன்கண் என்பது பகையை மனதிலே வைத்திருப்பது. தூஷணம் என்று சொல்வது கர்த்தருக்கோ மனிதனுக்கோ விரோதமான வார்த்தைகளை பேசுவது. பெருமை என்று சொல்லப்படுவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது. இறுதியாக மதிகேடு. மதிகேடு என்பது எந்த ஒரு மனிதனை குறித்தோ தேவனை குறித்தோ எண்ணமில்லாமல் செயல்படுவது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிறது. எனவேதான் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:24-30 வரை வாசிக்கிறேன். பின்பு அவர் எழுந்து அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிட்டு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகி ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிகேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஏசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மேதான் ஆண்டவரே, ஆயிலும் மேஜைகளின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இந்த சம்பவத்தை ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சொந்த தேசத்தை விட்டு தீர் பட்டணத்தைச் சேர்ந்த இந்த கிரேக்க பெண்ணை சந்திக்கும்படியாய் ஏற்கனவே கடந்து சென்றார். இவள் விசுவாசத்தோடு இயேசு வண்டை வந்தாள். இங்கே மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையை கவனித்து பார்த்தால் அவள் ஒரு சிறுமி என்பது தெளிவாகிறது. இயேசு கிறிஸ்து அவளோடு பேசும் முதல் சில வார்த்தைகளை கவனித்தால் இயேசு ஏன் இவ்வாறு பேசுகிறார் என்று நம்மை எண்ண தூண்டுகிறது. 4 சுவிசேஷங்களிலேயும் இந்த ஒரே விதமான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு வெளியே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலேயும் குறிப்பாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலேயும் இருந்த மகத்துவமான விசுவாசத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவளுடைய வேண்டுதலை கேட்டார். ஒருவேளை இந்த ஒரு பெண்ணினுடைய விசுவாசத்திற்கான பதிலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இவ்வளவு தூரம் கடந்து வந்தாரா என்று கூட நம்மை எண்ண தூண்டுகிறது. மார்க் 7:31 பாருங்கள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். கவனித்தீர்களா, இப்பொழுது இயேசு தீரு சீதோன் பகுதியை விட்டு தெக்கப்போலியின் நாட்டு வழியாக கலிலேயாவை பார்த்து வருகிறார். தெக்கப்போலி என்றால் 10 நகரங்கள் என்று பொருள். இந்த மாவட்டத்திலே 10 பட்டணங்கள் இருந்தன. இதில் அதிகமான பட்டணங்கள் யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே இருந்தது. இப்பொழுது மார்க் 7:32-37 வரை வாசிக்கிறேன். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்து செய்யும் ஒவ்வொரு அற்புதத்திலேயும் விசுவாசம் உள்ளடங்கியதா இருக்கிறது. இங்கே அந்த மனிதனுடைய நிலைமையின் காரணமாக இயேசு கிறிஸ்து அவன் காதுகளிலே விரலை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே எல்லா எல்கைகளிலேயும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் மகிமையும் பேசப்பட்டன. மக்கள் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த அழுத்தமானது ஒரு சாதாரண மனிதனால் தாங்கக்கூடாததாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த பழுவோடு கூட பல ஜனங்களுடைய பாரங்களை அவர் மனதிலே சுமந்தார். எத்தனையோ அதிகமான பணிகள், காலை முதல் மாலை வெகுநேரம் வரை ஊழியங்கள். அவருடைய சரீரமும் களைப்புற்றிருந்தது. ஆனால் ஜனக்கூட்டம் சொன்னதென்ன? அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்றார்கள். இதற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? ஆமேன் என்றுதான் சொல்ல முடியும். அருமையானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் நன்றாய் காரியங்களை செய்ய முடியும். இன்று நீங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து தருவார். தொடர்ந்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பதனாலோ, பயந்து கொண்டிருப்பதனாலோ, சந்தேகப்பட்டுக் கொண்டிருப்பதனாலோ பயனில்லை. விசுவாசத்தோடு அவருடைய கரத்திலே உங்களுடைய காரியங்களை ஒப்படையுங்கள். இப்பொழுது நாம் எட்டாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். எட்டாம் அதிகாரமும் ஏழாம் அதிகாரத்தைப் போல ஒரு நீண்ட அதிகாரம். செயல்படும் இயேசு கிறிஸ்துவை இங்கேயும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 4000 பேரை தெற்கப்போலியின் கடற்கரையிலே போஷித்தார். தல்மனுதாவின் எல்கைகளிலே பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கம் பண்ணும்படியாக, அவரை சோதிக்கும்படியாக வானத்திலிருந்து அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். பெத்சாயதா ஊருக்கு வந்தபொழுது ஒரு பார்வையற்ற சகோதரனின் நண்பர்கள் அவனுடைய கண்களை தொட்டு குணமாக்கும்படியாக அவரை வேண்டிக் கொண்டார்கள். மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலேதான் பிலிப்பு செசரியா பகுதிகளிலே வரும்பொழுது இயேசு தன்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீஷரிடத்தில் கேட்டார். பேதுரு, நீர் கிறிஸ்து என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் ரோமர்களுக்கு மிக முக்கியமானவை. அதே காரியமே இன்றும் நமக்கு முக்கியமானவை. அது என்ன? எவ்வளவு கெட்டுப்போன ஒரு மனிதனையும் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். யெகோவாவின் ஊழியக்காரராக அவர் செய்து வந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா? ஆம், அவரால் செய்ய முடியும் என்பதையே நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறார். இன்று இருப்பது போல நல்ல பாதைகள் அந்த நாட்களிலே இல்லை. அந்த தேசம் சிறிய ஒரு தேசமாயிருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் நடந்தே செல்ல வேண்டும் என்று சொல்லும்பொழுது அது பெரிய ஒரு பகுதியாகவே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் நடந்தேதான் சென்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 4000 பேரை போஷித்ததும் 5000 பேரை போஷித்த சம்பவமும் ஒன்றுதான் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். வேதத்தை குறை கூறுகிறவர்கள் இந்த பகுதியை குறித்து சொல்லும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தாங்கள் விசுவாசிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த அற்புதத்திற்கு பின்னர் இந்த 4000 பேரை போஷித்த சம்பவமும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் உறுதியாக கூறவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால், இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்ததை விட இந்த 4000 பேரை போஷித்த இந்த அற்புதமானது மிகப்பெரிய ஒன்று என்று சொல்லலாம். அநேக காரியங்களிலே இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த சம்பவமும் 4000 பேரை போஷித்த சம்பவமும் ஒன்று போல காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்திருக்கிறார். ஒரு முறை 5000, ஒரு முறை 4000. ஆனாலும் அந்த சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் இடையிலே 7 வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். 5000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்த சம்பவத்திலே ஜனங்கள் அவரோடு கூட ஒரு நாள் தங்கியிருந்தார்கள். இந்த இரண்டாவது நிகழ்ச்சியிலே அவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். இதுதான் முதல் குறிப்பு. இரண்டாவதாக, முதல் சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று போய் பாருங்கள் என்று சொன்னார். இரண்டாவது நிகழ்ச்சியிலே இயேசு சொல்லும் முன்னதாகவே அதற்கான பதிலை அவர்கள் ஆயத்தத்தோடு வைத்திருந்தார்கள். மூன்றாவதாக, 5000 பேர் போஷிக்கப்பட்ட பொழுது அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. 4000 பேர் போஷிக்கப்பட்ட பொழுது அங்கே 7 அப்பங்களும் சில மீன்களும் இருந்தன. நான்காவதாக, 5000 பேர் போஷிக்கப்பட்ட நேரமானது பஸ்கா பண்டிகைக்கு சமீப காலமாயிருந்தது. கூடியிருந்த ஜனங்கள் 50-50 பேராகவும் 100-100 பேராகவும் வரிசை வரிசையாக புல்வெளிகளிலே அமரும்படியாக சொல்லப்பட்டார்கள். 4000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்த காலகட்டத்திற்குள்ளாக அந்த புல்கள் எல்லாம் காய்ந்து தீந்து போய்விட்டன. அவர்கள் தரையிலே உட்காரும்படியாக சொல்லப்படுகிறார்கள். ஐந்தாவதாக, முதல் முறை இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷித்தபொழுது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படியாக கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே 4000 பேரை போஷித்த இடத்திலே முதலாவது 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படியாக கொடுக்கிறார். அவர்கள் பரிமாறிய பிறகு சில மீன்களையும் அவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படியாக சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக, 5000 பேர் போஷிக்கப்பட்ட பொழுது மீதியிருந்த துணிக்கைகளை 12 கோடிகள் நிறைய எடுத்தார்கள். ஆனால் 4000 பேர் போஷிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் திருப்தி அடைந்த பின்னர் 7 கோடைகள் நிறைய அவை எடுக்கப்பட்டன. ஏழாவதாக இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷித்த பொழுது வித்தியாச வித்தியாசமான எண்ணிக்கை உள்ளவர்கள் அந்த பந்திகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இரண்டு சம்பவங்களும் நடந்ததை ஒப்பிடும்பொழுது இரண்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடைபெற்றது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த பொழுது ஒரு நாளின் மாலை வேளை அது என்பது தெரிகிறது. யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும்பொழுது இந்த 5000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்த பின்னர் நானே ஜீவ அப்பம் என்பது தொடர்பான செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். முக்கியமான ஒரு செய்தி, உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்னர் இது கொடுக்கப்பட்டது. 4000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்த சம்பவத்திலே 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் போதனைகளை கேட்டுக் கொண்டிருந்த பின்னர் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். ஆத்ம ஆகாரத்திற்கு பின்னர் சரீரப்பிரகாரமான உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன விளங்குகிறது? அவர்கள் சாப்பிடுவதற்காக அங்கே வரவில்லை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் வந்திருந்தார்கள். மார்க் 8 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் இங்கே மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்ததை இந்த சீஷர்கள் மறந்து போனது போல தெரிகிறது. நம்மிலே பலரும் கூட அவர்களைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கடந்த மாதத்திலோ கடந்த ஆண்டிலோ சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவோ ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக ஒரு உன்னதமான அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பல நேரங்களிலே மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் எவ்வளவு அப்பங்கள் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தபடினாலே இவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்கிறார்கள். எனவேதான் இந்த வனாந்தரத்திலே எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்று வியக்கிறார்கள். இந்த 7 அப்பங்களையும் மட்டுமல்ல அந்த சில சிறு மீன்களையும் கொண்டு வந்தது யார் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. அவர்களுக்கான வெகுமதி நிச்சயமாய் ஒரு நாள் கொடுக்கப்படும். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் வெறும் தரையிலே உட்காருகிறார்கள். இங்கே 4000 பேரை இயேசு போஷித்த பொழுது 4000 பேர் மட்டுமல்ல கிட்டத்தட்ட 12000 பேர் உணவு அருந்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. 10 வசனத்தை பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து சீடரோடு படகிலே ஏறி தல்மோனுதாவின் எல்கைகளிலே வந்தார் என்று பார்க்கிறோம். இது கலிலேயா கடற்கரையின் ஒரு பகுதி என்று மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. சரியாக எந்த இடத்துல என்று அது குறிப்பிடப்பட முடியவில்லை. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபைக்கும் செல்லாத ஆனால் வானொலியை மட்டும் கேட்கும் ஒருவராக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறீர்கள். என்றாலும் கூட நீங்கள் தேவை உள்ள ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நாம் வாசித்து தியானித்த இந்த வேத பகுதியின்படி இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவையையும் சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து யூத ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வந்த காலத்திலே அந்த கிரேக்க பெண்மணி இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தனது மகளுக்காக ஜெபித்த பொழுது அந்த மகளின் பிசாசு அவளை விட்டு நீங்கினது என்று படித்தோம். அருமையானவர்களே, வியாதியோடும் வருத்தத்தோடும் இருக்கிறவர்களே, விசுவாசத்தோடு உங்களுடைய வியாதி பலவீனங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. தமது வார்த்தைகளை கேட்க வாஞ்சியுள்ள மக்களை தேவன் திருப்தி செய்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் 3 நாட்கள் வாஞ்சியோடு வசனத்தை கேட்டபடியினாலே அவர்கள் மேலே மிகுந்த கரிசனை உள்ளவராய் இயேசு அவர்கள் தேவையை சந்தித்தார். நீங்களும் எத்தனையோ ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறீர்கள். அப்படியென்றால் உங்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் மேலும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்க முடியும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 46:28. எரேமியா 46:28.